அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 38 முதல் 42 வரை. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசெயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமனிலும் பெரியவர் அல்லவா?
ஆண்டவரின் அருள்வாக்கு,
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் இந்த இறை சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அடிக்கடி நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது, வார்த்தை என்கிற ஒரு அபிஷேகம். இந்த வார்த்தை அபிஷேகம் நம்மை ஆத்ம அளவிலே அது பலப்படுத்துகிறது. அது ஆத்மாவில் பயணிக்க அது உதவி செய்கிறது. இதுதான் இன்றைக்கு ரெண்டு பயணம் நம்ம மேற்கொள்கிறோம். உடல் சார்ந்த பயணம், ஆன்மா சார்ந்த பயணம், மனசு சார்ந்த ஒரு பயணம். இன்றைக்கி நம்ம மனசை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு அடிக்கடி சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம ஆன்மீக தளத்திலிருந்து சொல்லும்போது உன் ஆத்மாவை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம். அப்போது உடல் சார்ந்த ஒரு பயணத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆன்மா சார்ந்த பயணம் போய்கிட்டே இருக்குது. இந்த ஆன்மாவினுடைய பயணம்தான் நிறைவான பயணம், இறப்புக்கு பிறகும் தொடரப்போகிற ஒரு பயணம். இந்த உடல் சார்ந்த பயணம் மேற்கொள்கிறவங்க இந்த உலகத்தில் ஜெயிப்பாங்க, வெற்றி பெறுவாங்க, பெரிய மாட மாளிகைகள் கட்டி சாதிப்பாங்க, பார்க்குறதுக்கு தெரிவாங்க. ஆனால் இந்த ஆத்மாவில் பயணிக்கிறவங்களுடைய காரியம் யாரால் பார்க்க முடியும்னா, ஆத்மாவில் பயணிக்கிறவர்களால் மட்டும்தான் இவர்களை பார்க்க முடியும். இந்த உடல் சார்ந்த பயணத்தை மேற்கொள்கிறவங்க என்னென்ன சாதனை செய்கிறாங்க, எவ்வளவு ஜெயிக்கிறாங்க, உலகத்தில் எவ்வளவு கோடிகளை அவங்க சேர்த்து வைக்கிறாங்க, எத்தனை மாடிகளில் அவங்க வந்து வாழ்கிறாங்க, சில பேரெல்லாம் மாடிக்கு மேலே ஹெலிகாப்டர் விடுறாங்க, அப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பணக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு மாடியிலேயே அவங்க ஹெலிகாப்டர் வச்சுருக்கிறாங்க. அந்த ஹெலிகாப்டர்னாக்க அந்த இதெல்லாம் அங்கே மாடியிலேயே வந்து அது இறங்கும், அது ஏறும் அப்படின்லாம். சில பேர்லாம் பார்க்குறோம் நம்ம ஊர்களிலேயே பல ஏக்கர் கணக்கில் சொந்தமாக்கி பல மாட மாளிகைகளை கட்டி கொண்டு இங்கே ஒரு வீடு அங்கே ஒரு வீடு அப்படியெல்லாம் வச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிற பெருமைக்குரியவர்களாக இருக்கிறதை போல தோன்றினாலும் அது பெருமைக்குரிய விஷயமா என்பது நம்ம சிந்திக்க வேண்டியது. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம கண்ணால் காண முடியாத ஒன்றை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்குறோம். இதுதான் ஆத்மாவின் பயணம். எதிர்நோக்கு அப்படிங்கிறது இந்த ஆத்மாவை சார்ந்தது. எதிர்நோக்குங்கிறது கண்ணால் காண்பவை குறித்த இலக்கை நோக்கி ஓடுகிற ஓட்டம் அல்ல, கண்ணால் காண முடியாத ஒன்றை நோக்கிய ஒரு பயணத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் அது, ஆழம் அது. இன்றைக்கி அதை நோக்கி போகிறப்ப தான் நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம், நிலை குலைந்து போயிடுறாங்க. அவங்களாம் நல்லா வாழ்கிறாங்க, இவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, என் வாழ்க்கையில் ஒரே துன்பமாக வந்துட்டே இருக்குது, ஏன் எனக்கு மட்டும் இது நடக்குது, எங்கள் வீட்டில் ஏதோ யாரோ செஞ்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா இதனுடைய அந்த டிவிஷன் பார்த்திங்கன்னா அப்படியே போகும். அப்போ என்ன செய்வாங்க, ஏன் என் வீட்டுக்குள்ளே நடக்குது, சாமியார்கிட்ட போய் ஜெபம் பண்ணி என்ன இருக்குது, குருவானவர் சொல்கிறத நான் கேட்டு என்ன நடந்திருக்கு, எனக்கு ஒன்றும் பெருசாக நடக்கலை, அப்போ என்ன செய்யலாம், அப்போ வேறு யாரையாவது சொல்கிறத கேட்போம். அப்போ தான் என்ன செய்கிறது, அவங்க சில செயல்பாடுகளுக்குள்ளே உள்ளே போவாங்க. என்ன செய்வாங்க, சப்போஸ் வீடு ஒரு சில பேர் வந்து குழப்புவாங்க, உன் வீடு தான் உனக்கு பிரச்சனை, வீடு வந்து சரியாக அமையலை உனக்கு, இங்கே பாரு இந்த வாசப்படி எங்கே வச்சு, சனி மூலையில் போய் வாசப்படியை வச்சுருக்கிற, நீ எங்கே வைக்கணும், சனி மூலையில் வைக்கணும், நாசமாக போகிற மூலையில் வை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நம்மளை நாசமாக போகிற மூலையில் உட்கார வச்சுருவான். எங்கே சாப்பாட்டு அறையை கொண்டு போய் எங்கே போய் வச்சுருக்குற, நீனு இங்கேயா வைப்ப, இதில் உட்காந்தினா உனக்கு வந்து பின்னாடி மூலம்தான் வரும், எந்திரி அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்வினுடைய மூலத்தையே அழிச்சிருவோம். வாழ்க்கையினுடைய ஆதாரம் எங்கே இருக்கோ அங்கேயே அழிச்சிட்டு, எங்கே உட்காரக்கூடாது அங்கே உட்காருவான் பாருங்க, அங்கே மூளை மட்டும் இல்லை அங்கே என்னென்ன வரணுமோ வந்துடும். இன்றைக்கி பாருங்கள் நிறைய பேர் அப்படி தான், நீங்கள் உதாரணங்கள் ஆயிரம் ஆயிரமாக இருக்குது. நாங்களாம் கடவுளை நம்பி ஓடிக்கிட்டு இருக்கிறோம், நல்ல நாள் பார்த்தது கிடையாது, வாஸ்து பார்த்தது கிடையாது. சில வீடுகளில் போனால் பெரிய மீன் வச்சுருக்கிறாங்க, அழகுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா சந்தோஷம் வாழ்த்துறோம். சில பேர் மீன் வச்சுருக்கிறாங்க, என்னன்னு கேட்டால் வாஸ்து மீனுங்கிறான், அதுதான் உனக்கு உனக்கு வந்து பெரிய வாஸ்தாவே மாறப்போகுது. பாருங்கள் இன்றைக்கி நிறைய, நான் இப்போ கடையில் போய் ரெண்டு தொட்டி பாட்ஸ் வாங்கிட்டு வந்தோம் செடிகள்லாம். அப்போது ஒரு செடி பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்டைலாக இருந்துச்சு, பச்சையும் வெள்ளையும் ஒரு மாதிரி எல்லோவும் கலந்து கலந்த இலைகள் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதை வாங்கிட்டு வந்து என் ரூமுக்கு முன்னாடி வச்சுருந்தேன். ஒருத்தரும் சொல்கிறார், ஃபாதர் நீங்களும் ஆரம்பிச்சிட்டிங்களா ஃபாதர்னாரு. என்ன என்ன ஆரம்பிச்சிட்டு ஒன்றும் தெரியலையே, என்ன ஆரம்பிச்சுனா ஒன்றும் ஆரம்பிக்கலையே அப்படின்னா, ஃபாதர் இது வாஸ்து செடி ஃபாதர்னா, அடப்பாவிகளாக அந்த செடியிலையும் விடலையா நீங்கள், இது வாஸ்து செடி ஃபாதர் அப்படின்னு நான் சொன்னேன். நான் வாஸ்துலாம் பார்த்து வைக்கல, நல்லா இருந்துச்சுன்னு பார்த்து ரூமுக்கு முன்னாடி வச்சுருக்கிறேன், அப்படி தான் எனக்கு பணம் கொட்டணும்னா கொட்டட்டும் அப்படின்னேன். தேவ பிள்ளைகளே, செடி வச்சப்பையும் கொட்டுது, செடி வைக்காப்பையும் தான் கொட்டுது, நமக்கு நம்ம நல்லா தான் இருக்கிறோம். ஏன்னா நம்ம நம்பி இருக்கிற ஒரு பெரியவர் பாருங்களேன், இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம சிலர் அடையாளங்களை கேட்குறாங்க, இயேசு ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க பாருங்கள் நற்செய்தியில், பரிசேயர் யார், மறைநூல் வல்லுநர் பரிசேயர், இவங்க தான் கேட்குறாங்க. அவனுக்கு அடையாளம் தேடுறதை விட சீண்டி பார்க்கணும், இயேசுவை விடக்கூடாது, சீண்டணும். இன்றைக்கி நம்மளையும் சீண்டுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, ஃபாதர் இதை செய்யலாமா அதை செய்யலாமா, குழம்பி போனவர்கள் எதை வேண்டுமானாலும் வெளிப்படுத்துவாங்க. அதனால் நாங்கள் என்ன செய்கிறதில்ல, இப்போ கல்யாணத்துக்கு போவோம், நல்ல நேரத்துக்குள்ளே தாலியை கட்டி விட்ருங்க சாமி அப்படின்னு வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. சில கல்யாணத்துலலாம் சொல்லுவாங்க வந்து தனியாக, ஃபாதர் இந்த நல்ல நேரம் பத்துலேருந்து பத்துரைக்குள்ளே நல்ல நேரம் முடிஞ்சிடும் சாமி, அதுக்குள்ளே தாலி கட்டிடுங்க. ஏன் பத்துலேருந்து பத்துரைக்கு, ஒம்பதரைக்கே கூட்டிகிட்டு வா கட்டி விட்டுறேன், என்ன நம்மளை கட்டினா நமக்கு டைமே இல்லை, எப்போ வேணாலும் கட்டிக்கோ. பாருங்கள் உன் புருஷனும் பொண்டாட்டி நீ நல்லா வாழணுமா, நீ எதுக்கு டைம் பார்க்குற, அதுதான் நம்ம சொல்கிறோம் பாருங்களேன். அப்போ நீங்கள் பிள்ளைகள் வந்து குழம்பி போனான், அப்போ என்ன அந்த குழப்பத்திற்கான வேர் எங்கேன்னு பார்க்கணும், அதுதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். குழப்பத்திற்கான வேர் எங்கே, அங்கே நம்ம கடவுள் மீது நம்பிக்கை இல்லை அதுதான், ஆனால் படிச்சிருக்கிறோம், அறிவெல்லாம் இருக்குது, இதை வச்சா தான் எனக்கு விடுதலை, இது இது செய்தால் தான் எனக்கு ஃப்ளரிஷ்மெண்ட்டு அப்படின்னு நினச்சா அது உலக சார்ந்த அடையாளம், உலக சார்ந்த அடையாளம். அதை கண்ணோ எது கண்ணுக்கு முன்னாடி எனக்கு தெரியணும் என்னுடைய கிரேஸ் என்ன அப்படின்னா அது அழிந்து போக போகிறது. நீ போகிற பாதை அழிவின் பாதை, அழிய முடியாத ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னா கண்ணால் காண முடியாத ஒன்றை நோக்கி போகணும். இன்றைக்கி உதாரணத்துக்கு எங்கெங்கே இருந்தோ அருங்கொடைக்கு உதவி செய்கிறாங்க, அவங்க என்ன நினச்சி உதவி செய்கிறாங்க. ஒரு சில பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணுங்கிறது எல்லாருடைய எண்ணமும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆல்பர்ட் சாமி வந்து காசு கொடுத்தா நம்மளை தாங்குவார், கொஞ்ச நாளில் கட்டடத்தை நாம் கொடுத்த காசை கட்டடத்தில் போட்டுட்டு நான் போயிட்டே இருப்பேன், எங்கிட்டாவது கட்டடம் எனக்கு இல்லைன்னும் போது கட்டடத்துக்கு காசு கொடுத்தவங்க. இது ஆண்டவருடைய சொத்து, ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ பாருங்கள், அதில் வந்து நம்ம செய்துட்டோம், கடவுள் பார்த்துட்டு இருப்பார். அப்போ கண்ணால் காண முடியாத ஒன்று, அடுத்தது என்ன நடக்க போ தெரியாது, நீங்கள் உதவி செய்கிறீங்க அப்படின்னா இந்த உதவி, இந்த மாதிரியான கிருபைகள் யாருக்கு உதவி, அவங்க திருப்பி என்ன செய்வாங்க தெரியாது, அவனை கொடுத்துட்டு போகிறேன். பாருங்கள், சில பேரெல்லாம் அந்த காணிக்கையில் கொடுக்கும்போது யாருன்னே தெரியாது, அவங்க யாருன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. சில பேர் காசை அப்படியே பேங்க்கில் அனுப்பி விட்டுட்டு உட்காந்துக்கிறாங்க, நம்மளாம் தேடி தேடி பார்க்க வேண்டியிருக்கு யார் யாருன்ட்டு. சில பேர் கால் பண்ணுவாங்க, ஃபாதர் அந்த அக்கௌண்ட்டை கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்றாங்க. நானாக தான் கேட்பேன், பிரதர் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, யார் அப்படி பாருங்கள். அவங்களுடைய எளிய உள்ளம் பாருங்கள், நீ யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் என்னுடைய ஆர்வம், அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், ஒரு சின்ன ஒரு ஜெபம் ஜெபிக்கிறோம். அதுக்காக எங்கள் ஜெபத்தில் வைக்கிறதுக்காக அவங்க பேர்களை நான் கேட்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதிரினுடைய வெளிப்பாடு. ஒரு சாரார் வந்து எதிர்நோக்கை குறித்த ஒரு வாழ்க்கை முறையில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் கண்ணால் பார்த்தா தான் எனக்கு ஆசீர்வாதம், இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ தான் இந்த இரண்டு பிரிவினருக்கும் இன்றைக்கி கடவுள் என்ன செய்கிறாரு, ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குறாரு, ஒரு ஒருமுகத்தன்மையை கொடுக்குறாரு. நீ எப்படி ஓடிக்கிட்டு இருக்க, உடனே உன் வாழ்க்கையை மாற்றிக்கோ, நீ ஆண்டவருடைய வழியில் வந்துரு, ஆண்டவருடைய வழியில் தான் ஓடுறீங்களா, நல்லா ஓடுங்க அவ்வளோதான். இதை தான் நம்ம அனலைஸ் பண்ணதுக்கு தான் இந்த நற்செய்தி வாசகங்கள் எல்லாமே. ஒரு ஊருக்கு நான் பிரசங்கம் கொடுக்க போயிருந்தப்போ உட்காந்துருந்தேன், ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வந்து ஃபாதர் மந்திரிக்கணும் அப்படின்னாங்க. அந்த அம்மா ரொம்ப சோகமாக ரொம்ப தள்ளாடிட்டே வந்தாங்க, ரெண்டு பேர் பிடிச்சிட்டு வந்தாங்க. போய் பார்த்தேன், ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு. என்னாச்சு அப்படின்னு, என்னன்னு தெரில ஃபாதர், ஜுரம் அடிக்குது. எவ்வளோ நாளாக ஜுரம் அடிக்குது அப்படின்னு. அது ஒரு 10 நாளாக அடிக்குது, 10 நாளாக ஜுரம் அடிக்குது. அந்த மாதிரி கேட்டேன், டாக்டர்கிட்ட போனியாம்மான்னு கேட்டேன். இல்லை பாதர், டாக்டர்கிட்ட போகல. ஏன் போகல? யாருமே கூட்டிகிட்டு போகல, யாருமே கூட்டிகிட்டு போகல. ஹாஸ்பிட்டல் எதுக்கு சொந்தம் சுற்றம், கணவன் பிள்ளைகள் எல்லாம் இருந்தும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிவிட்டு அந்த ஊருக்காரங்கிட்டலாம் சொன்னேன், முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போங்க, இப்படிலாம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. நல்லா அந்த அம்மா நல்லா ஆத்திரமாக தெரிகிறாங்க, பட் ஆனால் அந்த 10 நாள் சாப்பாடு எல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஜெபம் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்ட பிற்பாடு ஊரில் இருக்கிற பெரியவங்களாம் என்கிட்ட வராங்க. ஃபாதர், உங்களை பார்த்து பேசலான்னு வந்தோம், சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை இந்த அம்மா இப்போ மந்திரிச்சிங்களே, ஏதாவது தெரிஞ்சுதா ஃபாதர் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு சங்கடமாக போச்சு, எது நம்ம எதுவும் பார்த்தது எதுவும் வேறு மாதிரி நினச்சிட்டாங்களோ, நம்ம சும்மா தானே இப்படி பார்த்தோம் அப்படின்னு. இல்லை நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு. அப்புறம் இன்னொருத்தர், டே சாமிகிட்ட அப்படி கேட்கக்கூடாது, சாமி ஏதாவது ஆடிச்சா சாமி? ஓ, எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது, ஓ வேறு என்னமோ இவங்க பிளான் போடுறாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், ஆமாம் ஆமாம் ஆடிச்சு அப்படின்னு. பத்தியா சாமிகிட்ட எப்படி கேட்டால் சொல்லுவார்னு, இப்படி இப்படி தான் கேட்கணும் சாமிகிட்ட. சாமி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி, எப்படி சாமி? நான் சொன்னேன், ஆமாம் அந்த அம்மா முடி ரொம்ப நேரமாக ஆடிட்டே இருந்துச்சு அப்படின்னு. உடனே எல்லாரும் சிரிச்சுட்டு, சாமி நக்கலாக பேசுகிறாரு, நம்ம நக்கலாக பேசுகிறார், நக்கலாக பேசுகிறேன். இப்போ இருந்தால் ரெண்டு குச்சி எடுத்துனா குத்திட்டு பேசுவேன். இப்போ ஒரு பொம்பளைக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 10 நாளாக வீட்டில் அந்த தாயை போட்டு அந்த அம்மாவை போட்டு ஒரு உணர்வு வேண்டாம். ஆஸ்பத்திரிக்கு கூட்டி மருத்துவத்தை யார் கடவுள் படைச்சு, சில பேர் ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டேங்கிறான், அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறான். ஆண்டவருடைய பேரால் கொள்கிறாங்க பிள்ளையில, ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகக்கூடாதான், அதுக்கு ஒரு அது விசுவாச கூட்டங்கிறான். தேவ பிள்ளைய, ஆண்டவருடைய திட்டம் இந்த மருத்துவத்துக்குள்ள, இந்த இலைக்குள்ளே இந்த மருத்துவ குணம் இருக்குது, அது தெரியுது. பாருங்கள், நீங்கள் ஒரு வியாதி உடம்புக்கு வந்துருச்சுன்னா டாக்டர்கிட்ட போகிறது அடுத்து, முதல்ல இந்த மருத்துவ குணம் இல்லை, இதெல்லாம் பயன்படுத்துகிறோமே, அதெல்லாம் இந்த மருத்துவத்தை யார் வச்சா அந்த குணத்தை, அது உள்ள ஆண்டவர் வச்சார், இவனுக்கு இது தேவை. அதான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், பூமியை சபித்த கடவுள் மனுஷனை பொறுத்த மட்டும் நிலம் சபிக்கப்பட்டதாக இருக்கும்னு சொன்னார். தொடக்க நூலில் பார்க்குறோம், அப்படி சொன்னவர் நிலத்தை முழுசாக சபிக்கலை, உனக்கும் சாப்பாட்டுக்குமான விஷயம் மட்டும்தான் சபிக்கப்பட்ட நிலையில் இருக்கும், மற்றதெல்லாம் சபிக்கலை நான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆங்காங்கே செடி முளைக்குதுங்க. நம்மலாம் ரோட்டு ஓரமாக காரை நிப்பாட்டிட்டு அவசரத்துக்கு ஒதுங்குவோம் பார்த்தீங்களா, அங்கே ஒன்று இருக்கும், ஒரு செடி இருக்கும், பாருங்கள் நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மருத்துவ குணமுள்ள செடிகள், நமக்கு தெரியல அது என்னன்னு, அது மேலே தான் நம்ம எல்லாம் பண்ணி போட்டு வந்துடுறோம். தெய்வ பிள்ளைகளை கடவுள் பாருங்கள், மனுஷனுக்கு எளிய ஒரு நிலையில் கிடைக்கணுமேனு மருத்துவ குணமுள்ள செடிகளை கொடிகள் எல்லாம் அவரே விதைச்சி விட்டுருக்கிறாரு. நம்ம விதைக்க தேவையே இல்லை. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் குப்பை மேனி செடின்னு வாங்க, குப்பை மேனி செடி. அதுக்கு மருத்துவ குணம் என்ன தெரியுங்களா, அவங்க உடம்புல இருக்கிற சொறி சிரங்கு இந்த மாதிரி தோல் வியாதிகளுக்கெல்லாம் அது சரியான மருந்து. கீழாநெல்லி எங்கள் கிரவுண்டுக்கு பக்கத்தில் யானை நெறிஞ்சின்னுவான், அந்த யானை நெறிஞ்சி இலையை கரைச்சி இதை ஊற வச்சு குடித்தா, காய்ச்சி குடித்தா கல் கிட்னிகளெல்லாம் சும்மா கரைச்சிக்கிட்டு போகுதுங்கிறாங்க. பாருங்கள், எவ்ரி திங் இஸ் தேர். நம்மளை சுற்றி கடவுள் இவ்வளோ ஆசீர்வாதத்தை வச்சுருக்கார். அப்போ பாருங்கள், இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்துட்ருக்கிறார். அப்போ இதெல்லாம் விட்டுட்டு மருத்துவ இந்த மருத்துவ குணத்தை வச்சவர் தான் மருத்துவருக்கு அந்த அறிவை கொடுக்குறாரு. இந்த அறிவை கொடுத்து இந்த மருந்துக்குள்ளே இது இருக்குடா, இதை இதையும் சேர்த்தின்னா இது எது நடக்கும், அதை மருத்துவர் செய்கிறார். அதனால் இன்றைக்கி மருத்துவம் ஒரு விதமாக பிஸ்னஸ் ஆக்கப்பட்டிருக்கிறது, அது வேறு லெவல். ஆனால் அடிப்படையில் நம்ம யோசிக்கிறோம், கடவுள் ஆஸ்பத்திரிக்கே போகக்கூடாதுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறார் இல்லை. அதனால் முதல்ல மருத்துவரை அணுகணும், நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். ஒரு அம்மா இரவு ஒரு 2 மணிக்கு எனக்கு ஒரு அழைப்பு வந்தது எங்கள் ப்ரேயர் டவருக்கு. அன்றைக்கி நான் தான் ப்ரேயர் டவரில் இருந்தேன், அன்றைக்கி வர வேண்டிய எங்கள் வரலை. அப்போ 2 மணிக்கு ஒரு கால் வருது, ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, வயிற்றால போது டிசென்ட்ரி ஆகுது, வாமிட் வருது சொல்கிறாங்க. நான் சொன்னேன், ஆஸ்பத்திரி கூட்டு போனீங்களாம்மா? இல்லைப்பா, அதை டாக்டர்லாம் தூரமாக இருக்கிறாங்க, அதனால் இப்போ போகலை, நான் நாளைக்கு போகிறேன், தொலைச்சி விடுவேன் தொலைச்சி அப்படின்னு. குழந்தை, கை குழந்தை, அது தாங்குமா? அது நம்மளாலேயே தாங்க முடியல, எரும மாடு மாதிரி இருக்கிற 2 தடவை போயிட்டு ஓடிட்டு வந்தோம்னாக்க வெள வெளத்துன்றோம். அந்த குழந்தைக்கு என்ன சொல்ல தெரியும்? நான் சொன்னேன், இன்றைக்கி ராத்திரி நீ கூட்டிகிட்டு போகிற ஆண்டவர் உனக்கு கட்டளை கொடுக்குறாரு, போ அப்படின்னு. பாருங்கள், செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும், அதுக்கப்புறம் ஆண்டவர் செய்கிறத செய்வார். நாம் வந்து கடவுளை நம்பி இருக்கிறோம், அதுக்காக நம்ம செய்யக்கூடாது, நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் உட்காந்துருக்கக்கூடாது. ஒரு கதை ஒன்று சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் சொல்லுவோம், பெரியவங்களுக்கு இதை சொல்ல வேண்டியிருக்கு. 3 பேர் மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு போனானான், 3 பேர் மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு போன இடத்துல சேத்துல மாட்டிக்கிட்டாங்க ஒரு ஆற்றை கடக்கிற போது. ஒருத்தன் என்ன பண்ணான்னா, மாட்டை போட்டு அடி அடின்னு அடித்து நவுத்தி பார்த்தான். ஒருத்தன் இறங்கி என்ன பண்ணான்னா, கடவுள்கிட்ட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஆண்டவர் என்னை காப்பாற்றுங்க, இந்த தொழிலில் நடத்தாதான் எனக்கு வாழ்க்கை, எனக்கு சம்பளம் அப்படி இப்படின்னு சொல்லி ஓரமாக உட்காந்து முழங்கால் போட்டு கையை வைத்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். 3வது வண்டி ஓட்டிக்கிட்டு போனவன், ஆண்டவர் நீங்கள் எனக்கு பலன் கொடுத்துருக்குறீங்க, எனக்கு வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்குறீங்க, நான் அதை பயன்படுத்துகிறேன், என்னோடு நீங்கள் இருந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே அவன் தன் வேலையை செய்தான். அவனுடைய வண்டி தான் மேலே ஏறிச்சான். இன்றைக்கி கடவுள் எதை விரும்புகிறாருன்னா, ஜெபத்தோடு செயலையும் நம்ம செய்யணுங்க. நம்ம வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு ஆண்டவர் கொட்டுவார், ஆண்டவர் கொட்டுவார், கொட்டுவார், தலைமையில் நல்லா நறுக்குன்னு கொட்டுவார். நிறைய பேர் இப்படி தான், ஆவுன்னா ஊழியம் செய்கிறேன்னு எல்லாரும் பைபிள் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு இப்போ வேலை இல்லாமல் போயிடுச்சு எல்லாமே. அவங்கெல்லாம் தங்கள் பெருமைக்காக என்ன செய்கிறாங்க, இதே இதையோ சொல்கிறாங்க, பேயை பற்றி சொல்கிறாங்க, பிசாசை பற்றி சொல்கிறாங்க. நம்ம ஆளுகளுக்கு தான் கடவுளை பற்றி சொன்னால் பிடிக்காது, பேயை பற்றி சொன்னால் ரொம்ப பிடிக்குது. அவன் என்ன பண்ணுறான், பேயை பற்றி பேசுகிறான், பின்னாடியே அலையிறான். எங்கள் அருங்குடை இல்லத்துலேயும் சில பேர் இருக்கிறாங்க, பேயாலேயே வாழ்கிறவன் கொஞ்சம் பேர் இருக்கிறான். தேவப்பிள்ளைகள், இன்றைக்கி நம்ம கடவுள் பைபிளில் பேசுகிறாரு பாருங்களேன், யார் நான் யாரடா நீ தெரிஞ்சுக்கடா அப்படிங்கிறார். நேற்று கூட சொன்ன, நோ த லார்ட், ஆண்டவர் யாருன்னு தெரிந்துகொள், அறிந்துகொள். இன்றைக்கி பாருங்கள், அந்த விஷயத்தில் தான் இன்றைக்கி எல்லாமே புதைந்து கிடக்குது. கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறதை அறிய முடியாத இருளுக்குள்ள பிள்ளைகள் தள்ளப்பட்டு கிடக்கிறாங்க. அறிவு நிலை பெருசாகிடுச்சு, இது இப்படி இருந்தால் இது சரியாயிடுமா, இது இப்படி இருந்தால் சரியாயிடுமா, கொரோனா நோய் வந்துச்சு, இந்த சாமியார் மாற்றலாம்ல, ஏன் மாற்றாமல் ஒரு இவர் இவ்வளோ பேசுகிறாரு ஜெபிக்கிறாரு, ஏன் மாற்ற மாட்டேங்கிறாரு? இந்த பாரு, நான் நம்பினேன், எனக்கு ஆண்டவர் நன்மை தான் செஞ்சிட்ருக்கார். உண்மையாக சொல்லுகிறோம், இந்த கொரோனாவில் இந்த நாட்களில் நாங்கள் வந்து தனிமைப்படுத்திக்கிட்டோம், எங்களை நாங்கள் அதுக்காக ரூமுக்குள்ளே போய் சாத்திக்கலை, நாங்கள் பூசை வச்சோம். வரவங்கள்லாம் சில எளிய மக்கள் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தாங்க, நான் வரவங்களெல்லாம் தொடாத தள்ளிப்போ வந்துடாத பக்கத்தில் நான் சொல்லலை. எளியவன் பாவம், அவ ஆஸ்பத்திரிலேருந்து வராங்க, அவங்களுக்கு உடம்பு சுகம் வேறு கஷ்டங்கள் நோய்களோடு வராங்க. நாங்கள் என்ன செய்யணும், நான் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கிட்டேன், இந்த இதெல்லாம் சானிடைசர்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் கழுவிக்கிறது தான். ஆனால் நான் கையை வச்சு ஜெபிப்பேன், அவங்க அதை தான் விரும்புகிறாங்க, கையை வச்சு ஜெபிப்போம், போயிட்டு நான் கையை வாஷ் பண்ணிப்பேன், நல்லா தான் இருக்கிறோம். பாருங்கள், செய்ய வேண்டியதை செஞ்சிட்டு இருந்தால் கடவுள் நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை பொழிச்சுட்டே இருக்கிறார். வேலை நின்றுடுமோன்னு பார்த்தேன், வேலை நல்லா நடந்துகிட்ருக்கு. அருங்குடையினுடைய நிலைகள் எல்லாம் இந்த கேப்பில் நாங்கள் ஃபுல்லாக மாற்றிட்டோம், எங்களுக்கு ஆண்டவர் துணை இருந்ததை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவர் திட்டங்களை கொடுத்தாரு. இதை எப்படி செய், இதை எப்படி செய், போடு அதை தூக்கி அங்கே போட்டு அதை தூக்கி இங்கே வை என்னார். திட்டத்தின்படி செய்தோம். நாங்கள் இப்படி திருப்பலி நிறைவேற்றுவோம், நாங்கள் யோசிச்சு பார்க்கல. பிரதர் இன்பநாதன் வந்து பாடுவார், யோசிச்சு பார்க்கல. அவங்க மனைவி வரப்பெல்லாம் எங்களுக்கு ஏதாவது தீனி செஞ்சு கொண்டு வராங்க. அவங்களுக்கு வந்து கவுனி அரிசினால் ரொம்ப பிடிக்கும். டெய்லி ஈவினிங்கில் அவங்க வீட்டிலேருந்து வரும்போது எங்களுக்கு கவுனி அரிசி செஞ்சு, நல்லா இனிப்பான ஒரு அரிசி. சில பேர் கேட்பாங்க, இவன் என்ன கழனி அரிசியை பற்றி பேசிகிட்டு இருக்கான். கழனி அரிசி இல்லை, கவுனி அரிசி. கவுனி அரிசின்னு நிறைய பேத்துக்கு தெரியவே தெரியாது. அதுக்காக எல்லோரும் வந்துடாதீங்க அருங்குடை கிள்ளத்துக்கு, கவுனி அரிசி சாமியார் தராராமா. இப்படிலாம் இருக்குது பாருங்களேன். அந்த அக்கா வந்து அதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து குருவானவரை நல்லா பார்த்துக்கிறாங்க, இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறாங்க. பாருங்கள் இப்படி நிறைய வேலைகள். கடவுளை நம்பி போகிற பிள்ளைகளுக்கு எந்த தடையும் இருக்க முடியாதுங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல விரும்புகிறது. அப்போ அந்த கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த கடவுளை நம்பணும், அந்த கடவுளை மட்டும்தான் நம்பணும், அந்த கடவுளை மட்டும்தான் நினைக்கணும். மற்றதெல்லாம் வரும். இவன் ஏன் இப்படி பார்த்தான், ஒருவேளை இவன் சூனியம் வச்சுருப்பானோ. இந்த பிரதர் நேத்தி நல்லா பாடினார், இன்றைக்கி ஒரு மாதிரியாக இழுக்கிறாரு, எவனும் எதோ சொல்லி கொடுத்துட்டானோ அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, தப்பு தப்பாக யோசிக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட நேர்மையாக நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவர் தன்னை யாருன்னு வெளிப்படுத்துகிறார் பாருங்களேன். இன்றைக்கி வாசகத்தில் அடையாளம் கேட்குறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இந்த அடையாளம் சொல்லு, அடையாளம் காட்டு. ஆண்டவர் அடையாளம் காட்டுறாரா? எனக்கு ஏதாவது காட்டுனா நம்புவேன். நீ காலையில் கண்ணு முழிச்சி அதுதான் அடையாளம். நீ கண்ணு முழிச்சு பார்த்த உடனே உன் கணவன் உங்களை பார்த்து, மனைவி உங்களை கணவனை பார்த்து எங்கே காப்பி குடிக்கிறீங்களான்னு கேட்டாங்களே, அந்த அன்பு அதுதான் அதிசயம். பிள்ளைகள் பார்த்து அப்பா குட் மார்னிங் அப்படி சொன்னாங்களே, அதிசயம். பாருங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன அதிசயங்கள். அதெல்லாம் நம்ம மறந்துட்டு வேறு அடையாளத்தை காட்ட மாட்டாரா கடவுள்? எனக்கு இது ஓடிடாதா, இது இது புரண்டு போயிடாதா? நம்ம எப்போ அம்மான்னு பெரிய பெரிய காரியத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நம்ம கவலைப்பட்டு நிற்கிறோமோ அப்போ சின்னதும் சிதறி போகும். ஆண்டவர் அதான் சொல்லியிருக்கார், சிறிய சிறிய காரியத்தில் நீ விசுவாசம் உள்ள நல்லவனாக இருந்த உன்னை பெரிய காரியங்களுக்கு நான் அதிபதியாக்குவேன். இதுதான் ஆரம்பங்க. நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி நச்செய்தியை வந்து ஜெரோம் பிப்ளிக்கல் கமெண்ட்ரியை நான் வாசிட்டு இருந்தப்போ அதில் ஒரு அழகான வழிமுறைகளை சொல்லப்பட்டிருக்கிறது. புனித ஜெரோம் வந்து எழுதி வச்சிருக்கிறார். அதில் பாருங்கள், அவர் சொல்கிறாரு, பெரிய அடையாளங்களை நீ தேட தேவையில்லை. சின்ன சின்ன அடையாளத்தை பாரு. ரெண்டாவது பாயிண்ட்டு, யோனாவின் அடையாளம் இயேசுவினுடைய உயிர்ப்பு நிலையை உனக்கு காட்டுது, அதை உணர்றியா? மூணு நாள் இதோ மானிட மகன் நிலத்துக்குள்ளே இருப்பார், இருந்துட்டு போனாரே, அவரால் வெளியில் வர முடிஞ்சதே, நிலம் அவரை அடைத்து வைக்க முடியலையே. இந்த நிலத்திற்கு ஒப்பான எத்தனை அடக்குமுறைகள் வேதனைகள் நம்மளை சுற்றி இருக்கிறது. நம்ம என்ன செய்கிறோம்? அந்த நிலத்திற்கு ஒப்பான அடக்குமுறைகள் வருகிற போது இதோ அதிலிருந்து விடுபட்டு வெளியே வந்த இயேசுவை நம்பினோம்னா நமக்கு அந்த விடுதலை உண்டு. எங்கள் வாழ்க்கையிலையும் துன்பங்கள் இருந்ததுங்க, துயரங்கள் இருந்தது. நான் ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், குரு பட்டத்திற்கு முன்னாடி ஒரு பெரிய வேதனை. குருவா ஆக முடியுமா தெரியல, சாமியார் ஆவனா ஆக மாட்டேன்னா ஒரு பிரச்சனை வந்து என்னை அழுத்தியது. அப்போது கரம் உயர்த்தி நான் ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டு மன்றாடி, மனிதர்கள்லாம் உதவி செஞ்சாங்க, எப்படி அட்வைஸ் கொடுத்தாங்க, ஆனால் அந்த அட்வைஸ்லாம் தப்பாக இருந்துச்சு. அவங்க நல்லா தான் கொடுத்தாங்க, நன்மைக்கு தான் சொன்னாங்க, ஆனால் அது வாழ்க்கைக்கு அது சரியாக ஒத்து வரலை, சம்திங் வென்ட் ராங். அப்போ எல்லாத்துக்கும் மேலே நான் ஆண்டவர்கிட்ட கையை வைத்து வேண்டியிருந்துச்சு, ஆண்டவரே இதோ இந்த பிரச்சனை என்னை மூடுகிறது, என்னை அமிழ்த்துது, என்னுடைய வாழ்க்கையை அது சின்னாபின்னமாக மாற்றப்போகிறது, நான் என்ன செய்ய வேண்டும்? என் தாய் தந்தை உதவி செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க, நண்பர்கள் உதவி செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க, பிரச்சனையை கேட்குறவங்க எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த தீமையான எதிரியை எப்படி வெல்வது தெரியல. அப்போ ஆண்டவர்கிட்ட கையை வைத்தினேன், தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. அந்த பாட்டு அப்போ தெரியாது, மனசுக்குள்ளே இதுதான் வந்துச்சு, நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நான் இப்போ என்ன செய்கிறது, ஒன்று சாகணும், இல்லைன்னா நான் உங்களை உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன், நான் தவறு செஞ்சேன், என்ன மன்னிச்சு எனக்கு வாழ்க்கையை காட்டுங்க, வழியை காட்டுங்க. ஆண்டவர் வழியை காட்டினார், அவர் சொன்னார். நான் இப்படி சொன்னனாக்க உடனே எல்லாரும் சந்தேகம் வந்து, ஆண்டவர் சொன்னார், எப்படி சொன்னார், அப்படி தான் சொன்னார், புரிஞ்சிச்சு உள்ள கேட்டுச்சு சத்தம், அதை எப்படி செய்தோம், இன்றைக்கி நிற்கிறோம் உங்களுக்கு முன்னாடி மகிழ்ச்சியாக. நிலம் இயேசுவை அடக்க முடியல, அவரை அமுக்க முடியல, அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. யோனா தப்பிச்சு ஓடுறாரு, திட்டத்தை புதுசாக போடுறாரு, ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அமைக்கி தூக்கி கொண்டு வந்து வெளியில் தள்ளுறாரு நினைவே நகரத்தில். அதே போல் அந்த அறிவிப்பை பற்றி பேசுது பாருங்கள் நற்செய்தி. மனமாற்றம், அந்த அறிவிப்பு மனமாற்றம், அறிவிக்கணும், மனமாற்றம் அடையணும். எதுக்கு அறிவிக்கப்படுகிறது? சும்மா அழகாக பேசினார் ஃபாதர், இட்ஸ் ஒண்டர்ஃபுல்லி ஹி டாக்ட் அப்படின்னு சொல்லி பெருமை சொல்கிறதுக்கா? இல்லை, அறிவிப்பு நிகழ்த்தப்படுகிற இடத்துல எல்லாம் யாரோ ஒருத்தரிடமிருந்து மனமாற்றம் எதிர்பார்க்கப்படுது. கேட்குற உங்ககிட்டேருந்து மனமாற்றம் எதிர்பார்க்கப்படுது. ஓ, எவ்ரி திங் வாஸ் ஃபைன் ஃபார் டுடே ஃபாதர், நல்லா பேசினார். நிறைய பேர் இந்த திருவிழாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க 10 நாள் 9 நாள் வைப்பாங்க. அப்போது வேறு வேறு குருக்களை ஃபாதர்ஸ் கூப்பிட்டு 10 நாள் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா, பல சிந்தனைகள் உங்களுக்குள்ளே வரணும், நீங்கள் அதுக்குள்ளே மனமாற்றம் அடையணுங்கிறதுக்காகத்தான். அதுதான் வந்து பங்கு சமூகத்தில் நடக்கிற த லார்ஜர் ரெட்ரீட்னு சொல்வேன் நான். பெரிய தியானம் அது தான். ஏன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். இந்த 10 நாள் தொடர்ச்சியாக எப்போ நடக்கும்னா அந்த திருவிழா நாட்களில் நடக்கும். அப்போ தான் நம்ம எல்லாம் மேக்கப்லாம் போட்டுட்டு போவோம், வெரி குட். ஆனால் செய்தி உள்ளத்துக்கு, ஆனால் நாம் நிறைய நேரம் என்ன செய்கிறதுனா, அந்த செய்தியை நாம் உள்ள வாங்கி நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத யோசிக்க மறுத்துட்டு வீட்டுக்குள்ளே போய், அந்த முதல் நாள் வந்த ஃபாதர் என்னம்மா பேசினார் தெரியுமா, ரொம்ப அருமையாக பேசினார், ரெண்டாவது சாமியார் தான் கொஞ்சம் சொதப்பிட்டார். சாமியாருக்கு 10 சாமியாருக்கு மார்க் போட்டுட்டு உட்காந்துருப்போம், அவருக்கு 100 மார்க் போடலாம், இவருக்கு 10 மார்க் கூட தேர மாட்டார், ஏன் இந்த ஆளை கூப்பிட்டாங்கன்னு தெரியலே அப்படின்னு பாருங்கள். தேவ பிள்ளையில் சாமியாருக்கு மார்க் போடுறதுக்காக நம்ம இல்லை, அதுக்காக அந்த திருவிழாக்கள் கொடுக்கப்படுறதில்லை. அவங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்தையாவது நம்ம எடுத்து வச்சு யோசிக்கிறதுக்காக. அப்போது அறிவிப்பு நிகழ்த்தப்படுவது மனமாற்றத்திற்காக. இந்த இடத்துல யோனா என்ன செய்கிறாரு, நினிவே நகரத்தில் போய் அறிவிக்கிறாரு, அவர்கள் யாருமே யூதர்கள் அல்ல, யாவே தெய்வத்தை வழிபடுகிறவர்கள் அல்ல, அவர்கள் வேற்று இனத்து மக்கள். ஆனால் யோனா போய் கடவுளுடைய பெயரால் சொன்ன உடனேயும் எல்லா வயலும் சாக்கு உடை விடுத்து, ஏன் அரசன் இறங்கி வந்து கீழே உட்காந்துட்டான், ஆடு மாடுகளுக்கெல்லாம் சாம்பல் போடுறா, எல்லாத்தையும் படுக்க விடான்ட்டான் பட்டினியா. பாருங்க, இதுதான் மனமாற்றம். அதான் சொல்கிறார், யோனா அறிவித்த பொழுது அவங்க யூதர் அல்லாதவங்க ஜென்டாயில்ஸ்னு சொல்லுவோம் பாருங்க, புற இனத்தார் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் யூதர்கள் ஏற்றுக்க மறுத்தாங்க. நீ ஏதாவது காட்டுறியா, ஏதாவது அடையாளம் காட்டு பார்ப்போம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நாம் எந்த தளத்தில் இருக்கோம், ஏதாவது காட்டுனா ஆண்டவரை ஏற்றுக்கிறோம். இல்லை இல்லை, காட்டுனாலும் காட்டாட்டினாலும் இவர் தான் என் கடவுள்னு நம்பணும். நீ என் ஆண்டவர் இப்படி வாழணும்னு சொல்லியிருக்கிறாரு, நான் வாழ்வேன், வீட்டை கட்டிட்டோம், ஓகே வெரி குட், எவ்ரி திங் இஸ் ஃபைன், ஜபம் வைப்போம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம், அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போய் வாழ ஆரம்பிப்போம். அது சிந்தனை. ஆனால் வீட்டுக்குள்ளே அவர் அதை சொன்னார், ஏதோ அடியில் புதைச்சி வச்சுட்டா எல்லாமே மேலே வந்துடுமா. ஆமாம், எல்லாம் மேலே வந்துடும், வீட்டுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் மேலே வரும். அப்புறம் ஒரே நாரி போய் அப்புறம் சொல்லுவேன், என்னன்னு தெரியலையே, வச்சதெல்லாம் வச்சோம், சரியாக தான் வச்சோமா அப்படின்னு. ஆமாம், வச்சதுனால தான் எல்லாம் மிச்சமாக கிடக்குது. தேவப்பிள்ளையே, எங்கள் அரங்குடை இல்லத்தினுடைய கட்டடங்கள் நிலைக்கு வைக்கும் போது ஒரு ஃபார்மாலிட்டி கேட்டாங்க. இன்ஜினியர் ஜெரோம் இன்ஜினியர் தான் பண்ணுறாரு, வெரி நைஸ் பர்சன். அவர் கேட்டார், ஃபாதர் ஏதாவது ஃபார்மாலிட்டி அப்படின்னா, நான் சொன்னேன் ஜெபம் பண்ணுவோம், அது மட்டும்தான் ஃபார்மாலிட்டின்னு, ஒன்றுமே செய்யலை, ஒன்றுமே செய்யலை, நாங்கள் ஜெபம் பண்ணோம், நினைக்கல நாட்டினோம், எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு பாருங்களேன், எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஒரு சில வீட்டை கட்டி விட்டு வீட்டுக்கு முன்னாடி பூசணிக்காய் நல்லா படம் போட்டு ஆன்னு தொங்க விட்ருவேன், அது உள்ள பொறுப்பவே நமக்கு அப்படின் தான் இருக்குது. அது கையில் கத்தி கபடாலாம் வச்சு என்னத்துக்கு வச்சுருக்குறீங்க அப்படிங்க, அது திஷ்டி கழிக்கிறதுக்கா, கழிஞ்சு போயிடும், எல்லாம் கழிஞ்சே போயிடும். தேவ பிள்ளைகளை, இந்த மாதிரி அடையாளம் இருக்கிற வீட்டை தான் பிசாசு டார்கெட் பண்ணும், ஏன்னா உனக்கு தான் பயம், ஏதோ ஒன்று கட்டி வச்சிருக்கிற. அதனால் தேவ பிள்ளைகள் சரியாக இருக்குன்னு பாருங்கள். ரோமையர் 10:17 சொல்லுது, அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் கேட்குறதில்ல, என்னத்த, ஐ நோ வென் டு ஹியர், ஐ நோ வென் டு கோ டு சர்ச், ஐ நோ வென் டு டை. யூ நோ வென் டு டை, யூ டோன்ட் நோ த டெத் பாயிண்ட். சில வாலிப பிள்ளைகள் சொல்கிறாங்க, வயசானவங்களாம் முதல்ல போயிங்க, நீங்களாம் கோயிலுக்கு போங்க, எனக்கு ஒரு நேரம் உண்டு, சாவுற நேரத்தை சொல்லு முதல்ல, நீ பார்ப்போம் நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமா. இன்றைக்கி பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் டெத்து டேட்லாம் இன்றைக்கெல்லாம் வயசாகி போடலாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கெல்லாம் படுத்த வாலிப பிள்ளைகள் வெளியில் போகிறா, வெளியே உள்ளே வரல, நிறைய நேரம் நிறைய விஷயம் அசம்பாவிதங்கள் நடக்குது, உலகம் அப்படி மாறிடுச்சு. அதனால் டு நாட் சீட் யுவர் செல்ஃப். ஆண்டுடைய வார்த்தை, அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். நிறைய குருக்கள் இந்த லாக்டவுன் டயத்தில் நான் யூடியூப்பில் பார்க்குறேன், நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை குருக்கள் நிறைய பேர் செய்திகளை கொடுக்குறாங்க. ஆல்பட்டுசாமி பேசுகிறது தான் கேட்கணும்னு இல்லை, யார் பேசுகிறதையாவது கேளுங்க, எத்தனை குருக்கள் நல்ல உள்ளத்தோடு பேசுகிறாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஆண்டுடைய வார்த்தையை பேசுங்கன்னு தான் நான் சொல்லுவேன், சண்டை போடாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை வந்து வாதத்திற்கான வார்த்தை இல்லை, விசுவாசத்திற்கான வார்த்தை. அங்கே ஒருத்தன் வாதம் பண்ணுறான், பண்ணிட்டு போகிறான், அவனை விட்டுடுவோம் நம்ம. இயேசுவை பேசுவின் பேரால் ரெண்டு பேரும் அங்கே போசிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிப்பாட்டுங்க ஆண்டவரே, உடனே சாபம் போடுங்க. திருத்துதர்கள் சொன்னாங்க. உடனே இயேசு சொன்னார், வாயை முடிக்கிட்டு நம்ம வேலையை பார்ப்போம், வாங்க. அவன் நம்ம பேராக தானே செய்கிறான், அவன் நமக்கு எதிரானவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளோதான். இதை விட வேறு என்ன நமக்கு வேணும்? ஆண்டவரே, இந்த ஊர் நம்மளை மதிக்கலை, நெருப்பை போட்டு கொண்டுடுவான் எல்லா வயலையும். ஆண்டவர் நான் வாயை முடிக்கிட்டு வா அப்படின்னார். ஏவ பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டார் பைபிளில். நம்ம சரியானதை பிடிக்கணும், உணர்ச்சி வசப்படக்கூடாது. இந்த வேதத்தை பொறுத்தளவில் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம பேசுவதோ செயல்படுவதோ ஆண்டவருக்கு பிடித்தமாக இருக்காது. அறிவிக்கணும்னா எதை அறிவிக்கணும்? ஆண்டவர் எனக்கு என்ன வெளிப்படுத்துகிறாரோ அதை அறிவி. உனக்கு என்ன வெளிப்படுத்துகிறாரோ அதை அறிவி. ஏத்தாப்பில் ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கிறார், உனக்கு பிடிக்காத ஒரு மனுஷர் உட்கார்ந்துருக்காருனாக்கா உடனே என்ன செய்யக்கூடாது? அவரை மனசில் வச்சுக்கிட்டே பிரசங்கம் வைக்கக்கூடாது. ஆண்டவர் உன் குடும்பத்தை நாசமாய் போடுவார், ஆண்டவர் உன் பிள்ளைகளை பிச்சை எடுக்க விடுவார் அப்படின்னா அங்கே செய்ய மாட்டார், குண்டு இங்கே விழுந்துரும். ப்ரைஸ் தி லார்ட். அறிவிக்கும் போது மக்களுக்கு ஆண்டவர் சொல்கிறத அறிவிக்கணும். குருவானவர் யார் மீதாவது பகையோடு பேசினாருன்னா ஆசீர்வாதம் இங்கே போய்டும், டம்மயிர்னு போய்டும். அதனால தான் சொல்லுகிறோம், அறிவிக்கிறவங்க மனமாற்றத்திற்காக அறிவிக்கணும். மனமாற்றத்திற்காகத்தான் அறிவிப்பு நடக்குதுன்னு மக்கள் கேட்டு மனமாற்றத்திற்கு உள்ளே போகணும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. கிறிஸ்துவை பற்றிய செய்தியை நம்ம அறிவிக்கிறோம். இப்போது சமாரியர் யூதர்களை விட நற்செய்தியை அறிவதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கி அதான் பாயிண்ட் நான் சொன்னேன். நான் ஆண்டவரின் ஞானத்தை அறிவதில் பெண்கள் நிலை பாருங்கள், இதை பெண்களும் பகிர்கிறார்கள், சில வேளைகளில் அதிகமாகவே பகிர்கிறார்கள். அதனுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு இன்றைக்கி தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி பாருங்கள், ஒரு பெண்ணை குறித்து, ஒரு அரசியை குறித்து பேசப்படுகிறது. இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார், ஏனெனில் அவர் சாலமனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். இந்த சாலமன் ஒரு மனுஷன் இருக்கிறான், வேணா ஞானத்தோடு ஒரு மனுஷன் இருக்கிறானாமா, அவன் யார் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கடைக்கோடியிலிருந்து சாலமனை தேடி வந்தார். ஆனால் இங்கே இருக்கிறவர் சாலமனிலும் பெரியவர். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? சாலமனை தெரிந்து கொள்வதை விட சாலமனிலும் பெரியவராக இருக்கிற நம் ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும். ப்ரைஸ் தி லார்ட். அதனால தான் இன்னைக்கு நிறைய சபைகளில் இயேசுவை பற்றி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இயேசுவை என்ன பண்ணிடுறாங்க, தூக்கி ஓரமாக வச்சுறாங்க. பிதாவை பற்றி தெரியும், பிதாவை பற்றி உனக்கு என்ன தெரியும்? பிதாவை நமக்கு நிறைய தெரியாது. பிதாவை பற்றி தெரியணும்னா ஆபிரகாமுக்கு பிடிக்கணும். ஆபிரகாம் பிடிச்சினா தான் அவர் பிதாவை பற்றி சொல்லி கொடுப்பார், எனக்கு அப்பா சொன்னார் இதெல்லாம் நான் செஞ்சேன். அப்போ ஆபிரகாம் இல்லாமல் நீ பிதாவை காண முடியாது. மோசை இல்லாமல் பிதாவை பார்க்க முடியாது. யாக்கோபு இஸ்ரவேல் இல்லாமல் பிதாவை பார்க்க முடியாது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கல்மினேஷன் பாயிண்டில் வச்சார் தந்தை, இதோ இந்த மகனை பார், என்னைய பார்த்துருப்பேன். இயேசுவை கண்டவன் தந்தையை காண்கிறான். அதுதான் ஜெரோம் பிப்ளிக்கல் கமெண்ட்ரியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இயேசு இறைவாக்கினரை விட மறைவல்லுநர்களை விட மிகப்பெரியவர், ஏனெனில் அவரே தந்தையின் முழுமையான வெளிப்பாடு. ஹீ இஸ் த பர்ஃபெக்ட் ரெவலேஷன் ஆஃப் த ஃபாதர். அதனால தான் சொல்லுகிறோம். அதை பாருங்கள், அப்போ அறிந்து கொள்ளணும். அப்போ தந்தை யார், மகன் யார், தூயாவி யார் அறிந்து கொள்ளணும். இதை அறிந்து கொள்வது, சாலமன் அறிந்து கொள்வதுக்கு ஒரு அரசியே ஓடி வரா அப்படின்னா நம்மெல்லாம் சாமானியர்கள். நம் தெய்வத்தை அறிந்து கொள்ள என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவருக்குரிய நேரத்தை கொடு, ஆண்டவர் பக்கத்தில் உட்காரு. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, நீங்கள் பைபிளை எடுங்க. யாரோ ஒருத்தர் விளக்கம் கொடுப்பாங்க, அந்த பைபிளில் ஆன ஆவன்னா தெரிஞ்சால் இல்லை. இந்த ஒரு திரைப்படத்தில் ஒரு ஜோக்கு பார்த்தேன், நம்ம விவேக் சார் நடிக்கிறார், ஆனா போடுறார் ஒரு பெரிய போர்டில், தெரியுதா அங்கே உட்காந்துருக்க சொல்கிறாரு, தெரியல. ஆனாவை பெருசாக போடுறாரு, தெரியுதா, தெரியல. திரும்பி பக்கத்தில் கொண்டு வந்து காட்டுறாரு, தெரியுதா, தெரியுதா, தெரியுதான்னு. இந்த ஜோக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. தெரியல உடனே, இது கூடவா தெரியலன்றாரு, படித்தாதானே தெரியும், நான் தான் ஸ்கூல் பக்கமே ஒதுங்களே அப்படின்னு சொல்கிறாரு அந்த நபர். ஆனாங்கிறது ஆனான்னு தெரிஞ்சாதானே அவர் சொல்லுவார், நீ எவ்வளோ பெருசாக போட்டாலும். பாருங்க, இன்னைக்கு நமக்கு பைபிள் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்றது ஆனாவே தெரியலன்னா அப்போ வாசியால தெரியும். அப்போ வாசிக்கணும், பைபிளை எடுக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். யூரிட் சம்திங்க, ஏதாவது வாசிங்க, அதை என்கரேஜ் பண்ணணும். வாசிக்கும் போது இப்படி உட்காராத, அப்படி உட்காந்து படி, ஏன் காலை மடக்கி வைக்காத, காலை நிமித்தி வைக்காத, அது எப்படியாவது படிச்சுட்டு போகுதுன்னு விடணும் கொஞ்சம். சீ, வி ஹவ் டு என்கரேஜ் த சில்ட்ரன். படித்ததை வச்சு நீ என்ன செய், அதில் ஒரு பாட்டு பாடுமான்னு சொல்லணும். அப்போ அந்த வார்த்தைகளை வச்சு ஒரு பாட்டு பாடு, நீயா ஏதாவது பாடுன்னு. இயேசு என்னை பார்த்தார் அப்படின்னு ஏதாவது பாட சொல்லுங்க. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் வித் த லார்ட். கடவுள் சந்தோஷப்படுவார். இறைவார்த்தையை வச்சு உன் பிள்ளை ரெண்டு வரி பாடுதுன்னா சந்தோஷப்படுவார். இன்னைக்கு வீட்டுக்குள்ளே போய் பிள்ளைங்களை தட்டி ஒரு பாட்டு பாடுமான்னா அது என்ன கன்றாவியே பாடுது. ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒரு பிள்ளைய பாடுமா, ஒரு பையனை பாடுமாங்கிறான், எவண்டி ஒன்றா பெத்தான் 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 பெத்தான், கையில் கிடச்சா செத்தான் செத்தான் செ கட்டையை எடுத்தான் மண்டையை உடச்சான். நம்ம கட்டை எடுத்து தான் இப்போ நிற்கணும் போல் இருக்குது. பிள்ளைகளுடைய அந்த டேஸ்ட் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது. இட் இஸ் பிகமிங் டெவிலிஷ். அதனால தான் சொல்கிறோம், ஸ்பிரிச்சுவாலிட்டியை உள்ளே வைக்கணும் ஸ்லோலி. என்கரேஜ் சில்ட்ரன். தாத்தா பாட்டியெல்லாம் உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் குறை சொல்லக்கூடாது பிள்ளைகளை. பேர மேத்தியெல்லாம், ஆமாம் நீ படித்து கிழிச்ச புஸ்தகத்தை கிழிச்சிடாத பைபிள் எங்கே கொண்டாது ஏன் பைபிள். பிள்ளைங்க எடுக்கும், ஆசையாக எடுக்கும், அப்போ தான் நடக்கும். அதுங்க கொஞ்சம் இப்படி இப்படி இருப்பாங்க சொல்லி கொடுக்கணும். அதுங்களுக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுக்கணும், திஸ் இஸ் யுவர் பைபிள். அப்போ அதுங்களுக்கு பத்திரமா வச்சுப்பாங்க. வாங்கி கொடுக்கும்போதே இந்த பாக்கெட் சைஸ் பைபிள் இத்தனோண்ட வாங்கி கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், இது என்ன எல்லாரும் பெருசாக வச்சு நம்மகிட்ட மட்டும் சின்னோண்ட வாங்கி கொடுத்துருக்காங்க, அப்படி தூக்கி போட்டு போயிடுது அது. அப்போது பாருங்கள், நம்மளுடைய ஆட்டிடியூடு சேஞ்ச் வேணும், நம்மளுடைய மனப்பாங்கில் ஒரு மாற்றம் வேணும். ஆண்டவரை குறித்த காரியத்தில் அக்கறையாக இருக்கிறத குறித்து நம்ம யோசிக்கணும். ஆண்டவர் இன்றைக்கி அதை யோசிக்கிறதுக்கு தான் கேட்குறாரு. பாருங்கள், ஆண்டவர் பைபிளில் சொல்கிறாரு பாருங்கள், மத்தேயு 18 3 இறைவசனத்திலிருந்து, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர் அப்படிங்கிறாரு. இந்த சிறு பிள்ளைகளுடைய நிலைக்குள்ளே நம்ம போகணும். மத்தேயு 18:6 பார்க்குறோம் பாருங்க, என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வோருடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி தொங்கவிட்டு ஆழ்கடலில் அமிழ்த்துவது அவர்களுக்கு நல்லது. அப்போ யார் இந்த சிறியோருடைய அந்த மனமாட்டத்தை யாராவது தடுத்திங்கன்னா உன் தலையில் எந்திர கல்லை கட்டி நடுக்கடலில் தள்ளணுமா? அப்போ யார் இந்த சிறியோர்? தடுக்கிறவங்களாம் நீங்கள் யோசிச்சுக்கோங்க, நீ தடுக்கிறியா வளர்த்து விடுறியான்னு. ஆனால் அந்த சிறியோர் யார்? அந்த சிறியோருடைய நன்மைத்தனத்தை ஆண்டவர் குறித்து பேசுகிறாரு. அதுதான் மத்தேயு 18:3 சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீங்க. இந்த சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே, சிறு பிள்ளையை போல தாழ்த்தி கொள்பவர். அப்போ என்ன செய்யணும்னா, கடவுளுக்கு முன்னாடி நம்மளை தாழ்த்தணும், கடவுளுக்கு முன்னாடி மனமாறணும், மனமாற்றத்தினுடைய வெளிப்பாடு தாழ்த்தணும். நீ மன மாறி இருக்கேன்னா என்ன, எது அடையாளம்? அப்பா அம்மாவுக்கு முன்னாடி தாழ்த்தணும் உன்னை. அப்பா அம்மாவுக்கு முன்னாடி நீ அடங்கி இருக்கணும். கணவனுக்கு முன்னாடி மனைவி அடங்கி இருக்கணும். மனைவியினுடைய அன்புக்கு கணவன் அடங்கி இருக்கணும். பாருங்கள், அவுத்து விட்ட காளைகள் போல் ஓட முடியாது. நம்ம எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஐ ஹாவ் அ ஃப்ரீடம். நோ, யூ ஆர் ரெஸ்ட்ரிக்டட். தட் ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் அ பிளஸ்ஸிங். வீட்டுக்குள்ளே ஒரு கணவன் தன் குடும்பத்திற்காக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டா அது ஆசீர்வாதம். நான் எங்கள் அப்பா வெளியில் வேலைக்கு போயிட்டு வரும்போது அவர் எதாவது வாங்கிட்டு வருவார், போண்டா பச்சி எதாவது வாங்கிட்டு வருவார். அப்போல்லாம் எனக்கு புரியல, வாங்கிட்டு வருவார் சாப்பிடுவோம், சில நேரம் நாங்கள் வேண்டானுவோம், அவர் கோவப்படுவார், இன்சல்ட் பண்ணுவோம், இப்படிலாம் இருக்குது குடும்பத்தில் நடந்தது தான். ஆனால் இப்போ நான் யோசித்து பார்க்குறேன், என் அப்பா ஒரு நாளும் போய் வெளியில் போய் அவராக சாப்பிட்டுட்டு வந்ததாக ஒரு நாள் செய்தி இல்லை. எதோ எங்கே பார்த்தாலும் எதையாவது வீட்டுக்கு தான் வாங்கிட்டு வந்திருப்பீங்க, அப்படி தான் வந்தாங்க. நீங்களும் அப்படி தான் செய்திருப்பீங்க. எங்கள் அம்மா தனியாக சாப்பிட்டாங்க, தனியாக உடுத்துனாங்க, தனியாக மகிழ்ச்சியாக இருந்தாங்க, என்னால் சொல்லவே முடியல. ஏன்னா நாங்கள் பார்க்கல, ஏன்னா வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம். அப்போது அவங்களுடைய மகிழ்ச்சியெல்லாம் எங்கே இருந்துச்சுன்னா, குடும்பத்திற்கான மகிழ்ச்சி. அப்போ அந்த குடும்பத்துக்குள்ளே அவங்கள கட்டுப்படுத்தினாங்க, அந்த கட்டுப்பாடு ஆசீர்வாதம். நீங்களும் அப்படியா செய்துகிட்டே இருப்பீங்க? நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்கு முன்னாடி தங்களை தாழ்த்துகிற அடையாளம் அது. அதை செய்ததுனால தான் நீங்கள் இன்றைக்கி மகிமையோட குடும்பமாக மாட்சிக்குரிய அடையாளமாக இருக்கிறீங்க. சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அங்காங்கே மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னா, நீங்கள் செய்த கட்டுப்பாட்டுக்கான விலை ஆசீர்வாதத்தினுடைய விலை. நீங்கள் தாழ்த்துனீங்க, பிள்ளைகள் பார்க்கணும் அப்பா அம்மாவை. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, நான் நல்லா வாழ்ந்துட்டு. நீ நல்லா வாழ்கிறதுக்கு காரணம் அந்த தாய் தந்தை தான். அவங்க தங்களை கட்டுப்படுத்தினால தான் இன்றைக்கி நீ குடும்பமாக இருக்கிற. நீங்கள் வேணால் ஆண்டவரை ஏற்றுக்காமல் விலகி போய் நிற்கலாம், அது உன்னுடைய வேதனையினுடைய காரியமாக மாறி போயிடும். ஆனால் நீ நல்லா இருக்கிறது இங்கே போட்ட பிச்சை, இதுதான் உண்மை. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. மீகா 6:8 கடைசி வசனங்கள் சொல்லப்படுது, ஓ மானிடா நல்லது எது என ஆண்டவர் உனக்கு காட்டியிருக்கிறாரு. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் காட்டுவதில் நாட்டத்தையும் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு இருப்பதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? நேர்மையாயிரு. உன் தாய் தந்தை ஒரு விசுவாசத்தில் வாழ்ந்தாங்க, வளர்ந்தாங்க, அந்த விசுவாசத்தை உனக்கு கொடுத்தாங்க, நீ அந்த விசுவாசத்தை காப்பாத்தினியா? அங்கேயே உனக்கு நேர்மை இல்லை, நீ தூக்கி குப்பையில் போட்டுட்டு என் வழி புது வழின்னு நீ போனியே, அங்கே நீ நேர்மையற்ற பிள்ளையாக இருந்த உன் வீட்டுக்குள்ளே வேதனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இரக்கம் காட்டுவதில் நாட்டத்தை, உன் கடவுள் உன்னை ஆசீர்வாதிச்சிருக்கிறாரு, நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அதை, அது ஆசீர்வாதம்னா பணமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், ஆற்றலாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த அதிகாரத்தை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மளுடைய பொசிஷனை ஏற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் வந்து மரச்சேரில் உட்காந்துருந்தேன், நிறைய பேர் காசு கொடுத்தாங்க, உடனே மரச்சேரை நான் என்ன செய்தேன், நான் பிளாஸ்டிக் சேராக மாற்றிக்கிட்டேன், அப்புறம் இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்தாங்க, குஷன் சேராக மாற்றிக்கிட்டேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜம் ஜம்னு நான் உட்காந்துருக்கிறேன். அப்படின்னா இதுக்காகவா கடவுள் என்னிடத்துல அந்த பணத்தை கொடுக்குறாரு, அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு? இல்லை, அதை எடுத்து இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக. தேவ பிள்ளைகளே, இதுதான் இரக்கம் காட்டுவதில் நாட்டம். அடுத்ததாக சொல்கிறார், கடவுளுக்கு முன்னாடி எல்லாம் இருந்தாலும் தாழ்ச்சியோடு நில்லு. ஆண்டவருக்குரிய உகந்ததை கொடுப்பது தான் தாழ்ச்சியின் அடையாளம். அடிக்கடி நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆகவே அன்பு பிள்ளைகளை, இதெல்லாம் நம்ம கோடு போட்டு பார்க்கணும். நான் ஆண்டவருடைய தளத்தில் தான் நிற்கிறேனா? எதை பாவம் என்று தெரிந்து நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்? அங்கே தாழ்ச்சி இல்லையே, இரக்கம் இல்லையே, என் பிள்ளைகள் எனக்கு முன்னாடி நிற்கிறாங்க, நான் போய் இந்த தவறான காரியத்தை செய்கிறேன், அது என் குடும்பத்தை பாதிக்குது, கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கையில் இருக்கிறேன், அப்போனா என்கிட்ட தாழ்ச்சியும் இல்லை, இரக்கமும் இல்லை, நேர்மை இல்லை, அப்போ இது எதுவுமே இல்லை, கடவுள் கேட்ட எதுவுமே நான் செய்யலைன்னா எப்படி என் தெய்வம் என் பக்கம் நிற்பார்? ஓகே, ஐ வில் சேஞ்ச் மை செல்ஃப், என்னை நான் மாற்றிப்பேன், இந்த பாவத்தை உடனே நான் விட முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக விடுவேன், வெளியில் வந்துடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தர்மியான வேளையில் சிந்திப்போம், தொடர்ந்து சிந்திப்போம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறதை நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் கூறுறாரு, என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவரின் வழக்கை கேளுங்கள். மீக்கா 6:2 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரின் வழக்கை கேளுங்கள், ஆண்டவருக்கு தம் மக்களோடு வழக்கு ஒன்று உண்டு. ஆண்டவர் வழக்கு வைக்கிறாரு. நீ அங்கிருந்து வாதம் செஞ்சுப்பார் கடவுளுக்கு. கடவுள் இங்கிருந்து வாதிடுறாரு, நான் உனக்கு என்ன குறை வச்சேன், எதில் உன்னை நான் நிர்மூலமாக்கினேன், உன்னை நான் ஆசீர்வதிக்கலையா, உன்னை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகலையா, உன்னை நான் உயர்த்தி ஆசீர்வதிக்கலையா, வழி நடத்தலையா, ஏன் நீ என்னை விட்டு விலகி போகிற? ஆண்டவர் கேட்குறாரு. பதில் சொல்லணும், பதில் சொல்ல தயாராக இருங்க. இன்றைக்கு ஒரு தியானம், நீங்கள் கடந்து போங்க ஆண்டவரோட ஒரு வழக்கு. இந்த வழக்கை நீங்கள் எடுத்து உங்களை ஆர்கியூ பண்ணுங்கள் அவங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் உங்களோட பேசுவார். இதையெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தாருன்னு நீ நீதியாக எடுத்து வைக்கணும். நீ ஒன்றும் நடந்த சில தவறுகளை மட்டுமே, காயங்களை மட்டுமே எடுத்து வைக்கக்கூடாது. ஆண்டவர் செய்த 1000 நன்மைகள் கொட்டி கிடக்குத, அதையும் எடுத்து வச்சு ஆண்டவர் வழக்காடுவதில் நீங்கள் நின்று உங்களை சாதித்து பாருங்களேன். நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க, நம்ம ஆண்டவரிடத்தில் நிறையவற்றை பெற்றுக்கொண்டோம், ஆண்டவரை விட்டு விலகினோம். மீண்டும் ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆண்டவர்கிட்ட வந்துடு, ஆண்டவர் உன்னை மீண்டும் உயர்த்தி ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். ஜெபிப்போம். ஆமென்.